வழக்கமாக வந்து மக்காவில அந்த புனித ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அங்கே மரணம் அடைவதை ஒரு பாக்கியமாகவே கருதுவார்கள். அதே போல அவர்கள் அந்த சடலங்களை அங்கேயே புதைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பமாக இருக்கும். ஏனென்றால் இப்போது இந்த ஆண்டு நடைபெற்றிருப்பது ஒரு பெரிய பேரிடர் விபத்து. ஆனால் கடந்த காலங்களில சாதாரணமாக இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள் மரணம் அடையும் போது அவர்களுடைய உடல்கள் எல்லாம் அங்கேயே புதைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்றுதான் இப்போதும் நடைபெறும்.
அப்படியானால் தமிழ்நாட்டிலிருந்து சென்று இறந்து விட்டவர்களுடைய உடல்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படாது?
நிச்சயமாக கொண்டு வரப்படாது. அதை அவர்களுடைய உறவினர்கள் கூட விரும்ப மாட்டார்கள். சாதாரணமாக இஸ்லாமிய மரபின்படி ஒருவர் மரணிக்கும் போது அவருடைய உடலை விரைவாக அடக்கம் செய்ய வேண்டும் என்பது ஒரு மரபு இருக்கின்றது. அதே போல அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே இறந்த இடங்களிலேயே அந்த ஊரிலேயே அடக்கம் செய்வதுதான் முதன்மையானது, சிறப்புக்குரியது. இவர்கள் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடிய வகையில இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் வந்து ஒரு வீர மரணம் அடைந்தவர்கள் என்ற ஒரு நிலை அடைகிறார்கள். எனவே தமிழகத்தில் உள்ள குடும்பத்தினர் யாரும் இந்த சடலங்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். அங்கே அடக்கம் செய்வதை தான் அவர்கள் விரும்புவார்கள்.
நேற்றைய விபத்துக்கு யார் பொறுப்பு?
இது நல்ல கேள்வி. முதலாவதாக இந்த ஹஜ் கடமை என்பது பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை. மக்காவில் இருக்கக்கூடிய புனித காபா ஆலயம் மட்டுமல்லாமல் புனிதமா மக்கா நகரத்தினுடைய புற பகுதியில் இருக்கக்கூடிய மினாவிலே கூடாரங்களிலே தங்குவது, பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்று அரபாத் பெருவெளியிலே தங்கியிருப்பது, அதற்கு பிறகு அரபாத்திலிருந்து புறப்பட்டு ஒரு இரவு பொழுதை வெட்ட வெளியிலே முஜ்தலிஃபா என்ற இடத்திலே தங்குவது, பிறகு மினாவுக்கு வருவது, இவற்றில் ஏராளமான உடல் உழைப்பு தேவை, ஏராளமாக நிறைய நடக்க வேண்டும். எனவே வந்து ஒரு நல்ல உடல் நிலை ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹஜ் செய்யப்பட வேண்டும். இந்த விபத்தில் இறந்தவர்களுடைய நிகழ்வுகளை பார்க்கும்போது பெரும்பான்மையானவர் வயதானவர்கள் இறந்திருக்கிறார்கள். எனவே இளமையாக இருக்கும் போதே நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே ஹஜ் செய்ய வேண்டும் என்பதுதான் மார்க்கம் முன்னுரிமை அளித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, நான் சென்ற ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தேன். என்னை பொறுத்தவரை அங்கே மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி அல்லது நான் குறிப்பிட்ட இந்த ஹஜ்ஜினுடைய நாட்களிலே, அதாவது துல்ஹஜ் மாதம் திரை 8, 9, 10, 11, 12 ஆகிய தினங்களிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு சவுதி அரசாங்கம் மிகப்பெரிய ஏற்பாடுகளை, பாதுகாப்பு ஏற்பாடுகளை, வழிகாட்டுதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றது. வானவெளியிலே சுற்றி ஹெலிகாப்டர் சுற்றி கொண்டே வந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்த்தோம். அங்கிருக்கக்கூடிய காவல்துறை மட்டுமல்லாமல் ராணுவம் அதுபோல தன்னார்வ தொண்டர்களும் மக்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆனால் இந்த கிரவுட் சைக்காலஜி என்று சொல்வார்கள், கூட்ட மனநிலை, முந்தியடித்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை. இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் இரண்டு குழுக்கள் எதிரும் புதிருமாக அந்த கூட்ட நெரிசலிலே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த ஹஜ்ஜுக்காக அழைத்து செல்லக்கூடிய பல்வேறு ஹஜ் குழுக்கள் அங்குள்ள நிலவரங்களை எல்லாம் சரியான முறையில அழைத்து செல்லக்கூடியவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஏனென்றால் உலகின் பல்வேறு நாடுகள்ல பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய, பல்வேறு நிறங்களை உடைய, பல்வேறு கலாச்சார பண்பாடுகள், அது மட்டுமல்லாமல் பல்வேறு உடல் பாகு உடைய அவர்கள் எல்லாம் வரக்கூடிய வகையில் அவர்களை வழிகாட்டக்கூடிய அவர்கள் சரியான முறையில அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபிய அரசாங்கம் இந்த ஆண்டு கூடுதலான இராணுவ வீரர்களையும் அதே போல மாணவர் சேவை தன்னார்வ தொண்டர்களையும் கொண்டு வந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக இது போன்ற நிகழ்வு ஏற்படாமல், ஏனென்றால் இந்த மினா பகுதியில இது போன்ற ஒரு விபத்து இன்றைக்கு ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று இருக்கின்றது. மிகவும் சோகமான ஒரு சம்பவம். அதற்கு முற்றிலுமான சவுதி அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. இது போன்ற விபத்துகளை எதிர்காலத்தில் தவிர்ப்பதற்காக இன்னும் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை, வழிகாட்டுதல் ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
இன்னும் சிலர் இரண்டு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இந்த ஒரே குறிப்பிட்ட நாளில் சுமார் 20 லட்சம் பேர் அந்த குறிப்பிட்ட கல்லெறியும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை மத கடமையாக்கி நிர்பந்திப்பது, அந்த கண்ணோட்டத்தை மாற்றி இந்த கூட்டம் இன்றுதான் செய்ய வேண்டும், இன்றைக்கு மட்டுமே தான் அந்த கல்லெறிதல் நடந்தாக வேண்டும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்தை தளர்த்தினாலே இவ்வளவு கூட்டம் ஒரே நாளில் குவிவது தவிர்க்கப்படலாம்னு சொல்றாங்க. அந்த யோசனையை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல, அது சரியான யோசனை அல்ல. ஹஜ் என்பது அல்லது இந்த மினாவிலே இந்த கல்லெறியக்கூடிய, ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இந்த சம்பவம் எல்லாம் ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது வந்து துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி தான் அந்த பெரிய சைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய நிகழ்வு நடைபெறும். ஆனால் அதே நேரத்தில் அதுல வந்து விதிவிலக்கு இருக்கின்றது. யாருக்கு விதிவிலக்கு இருக்கின்றது என்றால் பெண்கள், குழந்தைகள், அது போன்று வயது முதியவர்கள், இவர்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த நெரிசலிலே தவிர்க்காமல் அவர்களுக்கு பதிலாக வேறு அவர்களுடைய நண்பர்களையோ அல்லது தெரிந்தவர்களையோ அவர்கள் சார்பாக அந்த கல்லை வீசுமாறு அவர்கள் கொடுக்கலாம். இது போன்ற ஒரு விதிவிலக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர இதை வேறு நாட்களுக்கு வைக்கலாம் என்று சொல்வது அது அர்ஜுனுடைய கடமையை நிறைவேறியதாக ஆகாது. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் 20 லட்சம் என்று சொன்னீர்கள். சுமார் 25 லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் குவிந்து இது போன்ற நிகழ்வுகள் எப்போதாவது ஒன்றுதான் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு அந்த கிரேன் விபத்து நடைபெற்றது, அது ஒரு இயற்கை பேரிடர் காரணமாக, டெசர்ட் ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய புழுதி புயல் அடித்ததின் காரணமாக அந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த சைத்தானுக்கு கல் அடையக்கூடிய இடம் தம்ரத் என்று சொல்வார்கள். அங்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொன்ன மாதிரி ஒரு நெரிச்சலில ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அந்த பகுதியை சவுதி அரசாங்கம் 3 அடுக்கு தளங்களாக மாற்றி சிறப்பான முறையில ஒரு பாதையில் சென்று விட்டு திரும்பி வரும்போது வேறு பாதையில நடந்து வரக்கூடிய ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக இவ்வளவு பேர் வந்தாலும் கூட அதை மேனேஜ் பண்ண முடியும். அதே நேரத்துல என்னுடைய அனுபவத்தை சொல்கின்றேன், சில நேரங்களிலே மக்காவிலும் சரி அல்லது மதீனா பள்ளிவாசலிலும் சரி போன உடனே கிடைக்கக்கூடிய இடத்தில் தொழுவதற்கு நிற்போம், ஆனால் அங்கே நெருக்கடியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் வந்து ஹாஜி நீங்கள் இந்த பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு போகும்போது அங்கே இடம் கிடைக்கும். எனவே முதலாவதாக இந்த சுய கட்டுப்பாடு வேண்டும். அந்த சுய கட்டுப்பாடு வந்தாலே இந்த பிரச்சனை சுலபமாக தீர்ந்துவிடும்.
நீங்கள் சவுதி அரசாங்கம் இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வதாக சொன்னாலும் கூட கடந்த 20 அல்லது 25 ஆண்டுகளில் 4000 பேர் வெவ்வேறு இதே போன்ற விபத்துக்களில் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 5 ஆண்டு 10 ஆண்டு இடைவெளியில் இந்த மாதிரியான விபத்துக்கள் தொடர்ந்து நடக்கின்றன. எனவே இது நீங்களே சொன்ன மாதிரி உலகின் கிட்டத்தட்ட 200 நாடுகளிலிருந்து வந்து பல்வேறு கலாச்சார மொழி ஆட்கள் வந்து குவியும் ஒரு இடமாக இருப்பதை சவுதி அரசாங்கத்திடமிருந்து எடுத்து ஒரு சர்வதேச எல்லா முஸ்லீம்களும் ஏற்கத்தக்க ஒரு அமைப்பிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அந்த கோரிக்கையை?
மரணம் எங்கிருந்தாலும் வந்துவிடும். நீங்கள் பலமான கோட்டையில் இருந்தாலும் வந்துவிடும். மரணத்தை சுகித்தே தீர வேண்டும் என்பதுதான் திருக்குரான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்றைக்கு சவுதி அரேபியாவிடம் இருந்து இதை எடுத்து நீங்கள் சிலர் சொல்வது போன்ற அது போன்ற ஒரு சர்வதேச குழுவிடம் ஒப்படைத்தாலும் இது போன்ற நிகழ்வு நடைபெறவே நடைபெறாது என்று எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. நான் எந்த சார்புடையனும் இல்லை. இந்த ஹஜ் கடமையை ஆற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்கு சென்ற ஆண்டுக்கு நான் செல்வதற்கு முன்பும் கூட சில விமர்சனங்கள் எல்லாம் என்னிடம் உண்டு. ஆனால் அங்கே நேரிலே நான் பார்த்த அனுபவத்தை வைத்து சொல்கின்றேன். இதை விட இந்த சவுதி அரேபிய அரசாங்கம் இப்போது இந்த ஹஜ்ஜிக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகளை விட சிறப்பானதாக வேற எந்த குழுவும் ஏற்பாடு செய்ய முடியாது என்பதுதான் என்னுடைய தீர்க்கமான கருத்து. அது பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஆனால் இதில் அதிகமாக இந்த முறை சம்பவத்தில் அதிகமாக உயிரிழந்தவர் ஈரான் சவுதி அரேபிய அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் விமர்சனங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
அது அரசியல் ரீதியான விமர்சனம் தவிர வேறு ஒன்றும் அல்ல. உலகில் வேறு எங்கும் இது போன்ற ஒரு இடத்தில் ஒரு 25 லட்சம் சில நேரங்கள் 30 லட்சம் மக்களை அந்த கிரௌட் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்ட மேலாண்மையை சவுதி அரேபிய அரசாங்கம் செய்வதை விட சிறப்பாக வேறு எந்த ஒரு அரசும் செய்திட முடியாது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இப்போது மட்டுமல்ல நீண்ட காலமாகவே ஈரான் அரசாங்கம் அது போன்ற கருத்தை தெரிவித்து வருகிறது. எனவே அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக தெரியவில்லை.
நீங்கள் ஈரான் மட்டும்தான் இதில் அரசியல் செய்கிறது என்று சொன்னாலும் கூட சவுதி அரேபிய அரசாங்கமும் இதை வைத்து அரசியல் செய்கிறது. தன்னுடைய வஹாபீச கொள்கைகளை பரப்புவதற்கு இதை ஒரு வழியாக பயன்படுத்துகிறது என்கிற விமர்சனங்கள் சவுதி அரேபிய அரசு மீதும் இருக்கிறது தானே?
இல்லை, அது தவறான விமர்சனம். ஏனென்றால் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் முஸ்லீம்களின் எத்தனை சிந்தனை பிரிவுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சியா ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சுன்னத் ஜமாத்திலேயே பல்வேறு சிந்தனை பிரிவுடையவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றும் போது அல்லது பிற காலங்களிலே உம்ரா கடமையை நிறைவேற்றும் போது சவுதி அரேபிய அரசாங்கம் எந்த வகையிலும் யாருக்கும் இவர் சியா, இவர் சுன்ன ஜமாத்தாரு, இவர் இந்த சுன்ன ஜமாத்துல இந்த கொள்கை உடையவர், அந்த கொள்கை உடையவர் என்று எந்த பாரபட்சமும் அது காட்டவில்லை. அப்படி பாரபட்சம் காட்டுவதாக சொல்வது மிகப்பெரிய அபாண்டமே தவிர வேறு ஒன்றுமில்லை. எனவே அது ஒரு முரண்பட்ட கருத்து. அது ஒரு ஓர வஞ்சனையுடன் தெளிவான சிந்தனை இல்லாமல் அதுவும் ஒரு அரசியல் ரீதியாக பரப்பப்படக்கூடிய கருத்து தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது தவிர இந்த ஹஜ்ஜின் போது அது போன்ற எந்த ஒரு பிரச்சாரத்தையும் செய்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவில பல பள்ளிவாசல்கள்ல இந்த ரமலான் மாதத்திலே நடைபெறக்கூடிய இரவு தொழுகை 8 ரக்காத்துகள் என்ற ரீதியிலே மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து இதே மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி 20 ரக்காத்துகள் உலகின் பல்வேறு பகுதிகளில அதிகமான முஸ்லீம்கள் அந்த இரவு தொழுகை 20 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். அந்த ரீதியிலே தான் அங்கே தொழ வைக்கப்படுகிறது. தங்களுடைய கருத்துக்களை திணிக்கின்றார்கள் என்றால் அங்கேயும் 8 ரக்காத்துகளை தொழ வைத்திருக்கலாமே தானே.